நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற நிச்சயத்தோடு இந்த அதிகாலை வேளையிலே உமது சமூகத்திலே தங்களை தாழ்த்தி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள் நீர் அறிவீர் தகப்பனே. இந்த வேளையிலே இந்த வாரத்திற்காக எங்கள் எதிர்காலங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இருதயத்திலே யோசித்து கொண்டிருக்கின்றவைகள், ஏங்கிக் கொண்டிருக்கிறவைகள், வாஞ்சிக்கிறவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர் தகப்பனே. தேவரீர், பரலோகத்தின் கஜனாக்களை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது இரக்கங்களை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது கிருபைகளை எங்களுக்கு நிறுத்தக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே கண்ணீரோடு வாழ்வதற்கு எங்களை நீர் சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தாவே, கவலையோடும் துக்கத்தோடும் தனிமையோடும் வாழ்வதற்கு எங்களை நீர் சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தாவே, தேவரீர் என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீரோ அந்த நோக்கம் எங்கள் ஒவ்வொருவரிலும் முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அந்த உன்னத நோக்கம் நிறைவேறுவதற்கு நாங்கள் எங்களை எவ்வளவாக உமக்கு முன்பாக தாழ்த்த வேண்டுமோ, வெறுமையாக்க வேண்டுமோ, 100க்கு 100 உமது சமூகத்திலே பணிய வேண்டுமோ, அவைகள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமியிலே குற்றம் செய்யாதவர்களாக, மற்றவர்கள் குற்றம் செய்வதற்கு உடந்தே ஆகாதவர்களாக கர்த்தர் எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தகப்பனே, நாங்கள் உம்மிலும் நீர் எங்களிலும் உமது வசனம் எங்களிலும் நிலைத்திருந்தால் எங்களுக்கு இந்த புதிய வாரம் எல்லாம் நிறைவாக இருக்கும். கர்த்தாவே, கர்த்தர் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னாக இருக்கும் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றத்தக்கதான சுக தேகிகளாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்திக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் அதை ஏக நோக்கத்தோடு ஒருமனதோடு செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் சிதறாமல் இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் வார்த்தைகள் பதறாமல் இருக்க ஜெபிக்கிறோம். எங்கள் கைகள் நடுங்காமல் இருக்க ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, நீர் அதை எங்கள் மூலமாக செய்கிறீர் என்ற நிச்சயத்தோடு, கிறிஸ்துவுக்குள்ளான தைரியத்தோடு எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தாவே, இந்த வாரத்தில் அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாரும். எந்த மனிதர்களை குறித்த பயத்தையும் எங்களை விட்டு எடுத்து போடும் தகப்பனே. நாங்கள் யாருக்கும் பயப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பயம் வரும் வேளையிலே இயேசு எங்களோடு இருக்கிறீர் என்பதை நினைத்து உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்தால் இந்த பூமியிலே ஒருவரும் எங்களுக்கு எதிராக வர முடியாதே தகப்பனே. அதை இந்த வாரத்திலே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் தகப்பனே.
சாத்தானை குறித்து எங்களுக்கு பயம் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலகத்துல இடம்பெறும் எந்த நிகழ்ச்சியும் எங்கள் இருதயத்தை கலங்க பண்ணாதபடிக்கு, அச்சுறுத்தாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். மிகுந்த தைரியத்தோடும் தீர்மானத்தோடும் இந்த புதிய வாரத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் கர்த்தாவே. எங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரயாசத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். வேலைகளை கொடுத்திருக்கிறீர், உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறீர், வியாபாரங்களை கொடுத்திருக்கிறீர், தொழில்களை கொடுத்திருக்கிறீர், வயல்களை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே, தோட்டங்களையும் தோப்புகளையும் கொடுத்திருக்கிறீர். ஏதாவது ஒன்றை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே, அதிலே நாங்கள் கவனித்து செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வியாபாரங்கள் மந்தமாக இருந்தால் இந்த புதிய வாரத்திலே அதை தேவரே தவிர்த்தருளும் கர்த்தாவே. எங்களிடத்திலே கடன் வாங்கினவர்கள் அதை கொடுக்கவில்லை என்றால், எங்களை வஞ்சித்தவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால், எங்களுடைய உடைமைகளை ஏமாற்றி எடுத்துக்கொண்டவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால், இந்த புதிய வாரத்தில் கர்த்தருடைய சத்தம் அவர்கள் இருதயத்தை இடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களே வலிய வந்து அவைகளை எங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கர்த்தாவே. தேவரீர், இந்த புதிய வாரத்தில் எங்களுக்கு வேண்டிய தண்ணீர் வசதிகளை தாரும், மழைகளை எங்களுக்கு தாரும், எங்களுடைய பூமி வறண்டு விடாதபடி காத்திருளும் கர்த்தாவே. கிருபையாக வேலைகளிலே சந்தோஷம் இருக்க உதவி செய்யும். நாங்கள் வேலை செய்யும் இடத்திற்கு, எங்கள் உத்தியோக ஸ்தலங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு போய் வெற்றியோடு வர உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே கணவன் மனைவி நடுவிலே சந்தோஷம் காணப்பட ஜெபிக்கின்ற கர்த்தாவே. தகப்பனே, எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளின் நிமித்தம் எங்களுக்கு கண்ணீர் வராதபடி சந்தோஷம் வர ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அதற்கு தடையாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், தவறான எண்ணங்கள் இருந்தாலும் தகப்பனே அவைகளை எடுத்து போடு கர்த்தாவே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரவும் பகலும் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும் தகப்பனே. மிகுந்த இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வயதிற்கு ஏற்ற வளர்ச்சியை கொடும், மன வளர்ச்சியை கொடும். ஏற்ற சமயத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பங்களை நீர் கொடுத்தரலும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஏற்ற வேளையிலே அவர்கள் விவாக நிலைமைக்குள் வர உதவி செய்யும். குடும்பமானவர்களுக்கு குழந்தை செல்வத்தை நீர் வழங்கி ஏறலும். பிரசவ வேளையிலே இருக்கும் சகோதரிகளுக்கு ஏற்ற வேளையிலே சுக பிரசவத்தை நீர் அருளி செய்யும். இன்றும் இந்த புதிய வாரத்திலும் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த புதிய வருடத்தில் மாத்திரமல்ல தகப்பனே, அவர்கள் தீர்க்காயுசோடு கூட இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொரு ஆண்டிலேயும் நன்மையும் செம்மையுமாக அவர்களை நீர் நடத்தியறலும். சுகத்திலும் பலத்திலும் நடத்தியறலும். இதுவரை பூர்த்தியாகாத அவர்களின் இருதயத்தின் நல் விருப்பங்கள் இந்த புதிய வருடத்திலே பரிபூர்ணமாகத்தக்கதாக நீர் உதவி செய்தரலும் கர்த்தாவே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை ஆசீர்வதியும். அன்புள்ள இருதயத்தோடும், பண்புள்ள இருதயத்தோடும், நேர்மையான இருதயத்தோடும், ஒளிவு மறைவில்லாமலும், யாரிடமும் பொறாமை கொள்ளாமலும், எங்கள் ஊழியத்தை குறித்து பெருமை கொள்ளாமலும், எங்களையே நாங்கள் விளம்பரப்படுத்தாமலும், சிலுவையில் அடிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி காட்டினவர்களாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீர் பெருகிறவராக, நாங்கள் சிறுகிறவர்களாக, நாங்கள் ஒருங்கிணைந்து உமது நாமத்தை உயர்த்தத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் நிற்கிருபையாக காத்திரளும். கனிகளை தந்திரளும், ஆத்துமாக்களை தந்திரளும், சபைகளை இரட்டிப்பாக்கியறளும் கர்த்தாவே. சமூகத்தின் நலனுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். மற்றவர்களுடைய நன்மைகளை தேடுகிறவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பராமரித்தரலும். எங்கள் தேசத்தின் நன்மைக்காக எல்லைகளிலே நிற்கிறவர்களை நீர் காத்துக்கொள்ளும். தங்கள் பிள்ளைகளை அவ்விதமாக அர்ப்பணித்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தரலும். மிகுந்த இரக்கம் நிறைந்த தகப்பனே, சபைகள் ஒவ்வொன்றையும் நீர் கண்மணியை போல காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே யுத்தங்களிலே சிக்கியவர்கள், வன்முறைகளிலே தவிக்கின்றவர்கள், மனித கோபங்களுக்கு ஆளானவர்கள், மற்றவர்களை நம்பி மோசம் போனவர்கள், தங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வரும் என்று தோல்வியை சந்தித்தவர்கள், இனி வாழ்ந்து என்ன பயன் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நீர் தரிசனமாகி நீர் அவர்கள் கைகளை பிடித்து அவர்களை தூக்கி நிறுத்தும் தகப்பனே. கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்களோடு சொல்லும் கர்த்தாவே, இந்த புதிய வாரத்துல அதை அவர்களுக்கு நிஜமாக்கி கொடும் தகப்பனே. ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்துல கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக, நாள் நாளாக, மணி மணியாக நடத்தி மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த ஸ்தோத்திரத்தோடும் இந்த புதிய வாரத்தை நாங்கள் முடித்து இன்னொரு புதிய வாரத்தை உமக்குள்ளாக சந்தித்து உமை துதிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப வேளையிலே ஜெபிக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கைக்கும், குழந்தைகளுக்கும் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தையும் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிப்பதையும் நாம் பார்க்க போகிறோம். 6 அதிகாரத்தில் சபையின் ஊழியக்காரராக நியமிக்கப்பட்ட 7 பேரில் ஸ்தேவான் ஒருவன் என்பதை பார்த்தோம். பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். அவனோடு தர்க்கம் பண்ணினவர்கள் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு ஞானமும் வல்லமையும் உடைய ஆவியை உடையவனாக இருந்தான். மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினான் என்று அவனை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வந்தார்கள். மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று அவனுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை கூறினார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த எல்லாருடைய கண்களும் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல பிரகாசித்தது என்று நாம் பார்த்தோம். இந்த 7 அதிகாரத்திலே ஆலோசனை சங்கத்தில் அவன் தனக்காக பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் அவன் தன் தற்காப்புக்காக எதுவும் பேசவில்லை என்பதையும் நாம் காண முடியும். ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரத்தை அவன் ஒருமுறை எடுத்து வர்ணிப்பதை நாம் காணலாம். இஸ்ரவேலர் தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணின காரியங்களை சுட்டிக்காட்டி பேசுவதையும் இங்கு நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை இந்த ஆலோசனை சங்கம்தான் கொலை செய்தது என்று குற்றம் சாட்டுவதையும் பார்க்கிறோம். அதுதான் அவர்கள் ஸ்தேவானை கல்லெறிய காரணமாக இருந்தது. ஸ்தேவான் பரிசுத்தாவியின் உதவினாலே இஸ்ரவேலின் சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்து தொடக்கம் முதல் இன்று வரை முழு தேசமும் தேவனை உண்மையாக ஆராதித்த நாட்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான விசுவாசிகள் சிறு கூட்டமாக அன்றும் இன்றும் தேவனை உண்மையோடு ஆராதிக்க வைக்கப்பட்டிருந்தது என்பதையும் ஸ்தேவான் குறிப்பிட தவறவில்லை. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே பிரதான ஆசாரியனுடைய கேள்விக்கு ஸ்தேவான் பதில் கூறுவதை பார்க்கிறோம். அவன், சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள் என்று மரியாதையுடன் துவங்குகிறான். திருச்சபையில் 2 வாலிபர்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தார்கள். ஒன்று ஸ்தேவான், அடுத்தது தர்சுபட்டணத்து சவுல். சவுலை குறித்து நாம் விரைவில் படிக்க இருக்கிறோம். இந்த 2 வாலிபர்களும் தாளந்து நிறைந்தவர்களும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்களும் ஆவார்கள். ஸ்தேவானையும் தர்சுபட்டணத்தானாகிய சவுலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை 2 கல்வர்களை பிரித்தது போல பிரித்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 18 சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது என்று பவுல் கூறியதை பார்க்கிறோம். ஆனால் அவன் சவுலாக இருக்கும் போது ஸ்தேவானின் பிரசங்கம் அவனுக்கு பைத்தியமாக தோன்றிற்று. ஸ்தேவானுடைய பிரசங்கம் மிகவும் முக்கியமான பிரசங்கமாகும். மத்தேயு தன் சுவிசேஷத்தை இஸ்ரவேலருக்கு எழுதியதால் இயேசுவின் வம்ச வரலாறை ஆபிரகாமிலிருந்து துவங்குவதை பார்க்கிறோம். அதுபோல இங்கு ஸ்தேவானும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமில் இருந்து சரித்திரத்தை துவங்குவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேவனுக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் மத்தியிலும் எப்பொழுதும் ஒரு சிறிய கூட்டம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நம்முடைய மத்தியிலும் இன்றைய நாளிலே இது உண்மையாகும். பெருங்கூட்டமான மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் உண்மையாக வேதத்தை விசுவாசிப்பவர்களும் இயேசுவை பின்பற்றுவர்களும் ஒரு சிறு கூட்டமே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். விசுவாசம் எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்கு நேராக வழிநடத்துகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய சரித்திரமானது தேவன் தொடங்கின ஒன்றாகும். உலகத்துக்கு இரட்சகராக தன் குமாரனை அனுப்ப சித்தமான போது தேவன் ஒரு பரிசுத்த ஜாதியை தனக்காக உருவாக்கினார். அதற்காக தன்னை விசுவாசித்த ஆபிரகாமை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், மனிதன் காணக்கூடியவற்றையும் சிந்திக்கக்கூடியவற்றையும் மனதில் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தேவன் நடக்கப் போகும் எல்லாவற்றையும் அறிந்தவராக ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுடன் விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சரித்திரத்தை கூறிய ஸ்தேவான் இஸ்ரவேல் மூப்பரை பார்த்து, நீங்கள் தேவன் கொடுத்த விருத்த சேதன உடன்படிக்கையை ஆசரித்து வருகிறீர்கள், ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று இந்த சரித்திரத்தின் மூலமாகவே எடுத்துரைக்கிறார். இந்த 7 இரண்டாம் வசனம் முதல் 47 வரை ஸ்தேவான் இஸ்ரவேலரின் சரித்திரத்தை எடுத்து கூறினாலும் உண்மையிலேயே அவர்களுக்கு கூற விரும்பினது 53 இதில் தேவதூதரை கொண்டு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்று ஆலோசனை சங்கத்தாரை நேரடியாக குற்றம் சாட்டுவதை நாம் காண முடியும். யோவான் 15:22 நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவமிராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை என்று இயேசு கூறினாரே, அது இங்கு உறுதியாவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:28 அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை பார்த்து கூறினார்கள். 7 ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மூலமாக குற்றவாளிகளாக அவர்களை நிரூபிப்பதை பார்க்கிறோம். 51-52 நேரடியாக அவர்கள் மேல் குற்றம் சாட்டினாலும் இஸ்ரவேல் சரித்திரத்தை விளக்கி கூறும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அவருடைய கற்பனைகளை காத்து நடக்காதவர்கள் என்கிற ஆதாரங்களை ஒவ்வொரு இடங்களிலும் கொடுப்பதை பார்க்கிறோம். கோத்திர பிதாக்களில் ஒருவனாகிய யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் என்பதை அப்போஸ்தலர் 7:9 கூறுகிறது. யோசேப்பை அவனுடைய சகோதரர் 20 விற்றார்கள். இது நமது இரட்சகராகிய இயேசு 30 தனது சீஷனால் காட்டிக் கொடுக்கப்பட்டதை நினைவுபடுத்துகிறது. தேவன் இஸ்ரேவேலை பஞ்சத்திலே காப்பாற்றும்படியாக யோசேப்பை அடிமையாக விற்றார்கள். யோசேப்பு விற்கப்பட்டாலும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவனை உயர்த்தினதும் மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அப்போஸ்தலர் 2:23-24 இதை தெளிவுபடுத்துகிறது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு உயிர்த்தெழுந்தார். பிதாவின் வலதுபாரசத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். 7:11-21 இஸ்ரவேலர் எகிப்திலே வளர்ந்து பெருகியதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது போல அவர்கள் அடிமைகளானார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. இப்பொழுது ஸ்தேவான் 22-36 வரை மோசேயின் சரித்திரத்துக்கு கடந்து வருவதை பார்க்கிறோம். மோசே நமக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிடைக்கும் விடுதலையை ரட்சிப்பை நினைப்பூட்டுகிறார். மோசேயை விடுதலை கர்த்தனாக தேவன் ஏற்படுத்தினார். முதலாவது இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பின்பற்ற மறுத்துவிட்டார்கள். அவர்கள் உபத்திரவங்களில் இருந்தாலும் தேவன் அனுப்பிய ரட்சிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கோ இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனங்களில் இருந்து தேவன் எழுப்பிய இரட்சகராகிய மோசேயை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று இவர்களை குறித்து தேவன் 95:10 கூறுகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஒரு உண்மையாகும். அப்போஸ்தலர் 7:22-36 ஸ்தேவான் மோசேயின் வாழ்க்கையை மிகவும் அழகாக விவரித்துக் கூறுகிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் உண்டு. தேவன் பயன்படுத்த விரும்பும் ஒரு மனிதனை எவ்வாறு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை மோசேயின் வாழ்க்கையில் இருந்து நாம் தெளிவாக காண முடியும். யோசேப்பு இஸ்ரவேல் மக்களை பஞ்சத்தில் ரட்சித்தான். ஆனால் அடிமைத்தனத்திலிருந்து மோசே அவர்களை விடுவிப்பதை பார்க்கிறோம். தன் சகோதரர்கள் தன்னை தேவன் அனுப்பிய ரட்சிப்பு என்று அறிந்து கொள்வார்கள் என மோசே எதிர்பார்த்தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசேயின் வாழ்க்கையில் தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தது. 22 மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான் என்று பார்க்கிறோம். தேவன் 600,000 புருஷர்களையும் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து பெருங்கூட்டமாக நடத்தி செல்ல ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும் போது அவனை ஆயத்தப்படுத்துவதையும் பார்க்கிறோம். தேவன் தெரிந்தெடுப்பவர்களுக்கு உலக ஞானம் தேவையில்லை என்று நாம் தவறாக கணக்கிடக்கூடாது. மோசேயை தேவன் உயர்ந்த கல்வி கற்க அனுமதித்தார். 23-29 மோசே தன் மக்களை ரட்சிக்க எடுத்த முதல் முயற்சியை பார்க்கிறோம். இங்கு தேவன் மோசேக்கு என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என கற்றுக் கொடுக்கிறார். சரீர பலத்தினாலே ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்ய முடியாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஆலோசனை சங்கத்தில் வீற்றிருக்கும் சதுசேயரும் மூப்பரும் தங்களுடைய சொந்த பலத்தினால் தேவனுடைய பணியை செய்ய முயற்சிக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களை ரோம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பாகிய மேசியா வந்த போதிலும் அவரை அறிந்து கொள்ள முடியாமல் ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதவர்களாக தோல்வியிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்து 30-36 வசனங்கள். இந்த பகுதியில் ஸ்தேவான் மூலமாக ஆலோசனை சங்கத்தாரை பார்த்து கூறுவது என்ன? 35 வசனத்தை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் மோசேயை வேண்டாம் என்று தள்ளினார்கள். ஆனால் அந்த மோசேயை தானே தேவன் அவர்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அதாவது அப்போஸ்தலர் 4:11 வசனத்தில், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசுவே மூளைக்கு தலைக்கல்லானார் என்ற உண்மையை எடுத்துக் கூறுகிறார். மோசே உபாகமம் 18:15 வசனத்தில் இயேசுவை குறித்து அவர்களுக்கு முன்னறிவித்தான். அவர்களோ இயேசுவுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்களுக்காக 3 முறை 40 நாள் உபவாசித்து தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்தது இந்த மோசேதான். இதை ஸ்தேவான் நினைவுபடுத்ததை பார்க்கிறோம். 39-43 வசனம் வரை யாத்ராகமம் 32 முதல் 8 வசனங்களிலே அவர்களுடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி தங்களுக்காக தெய்வங்களை உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11 வசனங்களிலே பழைய ஏற்பட்டு சபை செய்த இந்த பாவத்தை எடுத்து கூறி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அவர்கள் வனாந்திரங்களிலே அழிக்கப்பட்டு போனார்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டின் சபையை பவுல் எச்சரிக்கிறார். அப்போஸ்தலர் 6:11 வசனத்திலே ஸ்தேவானை குறித்து அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இங்கு ஸ்தேவான் மோசேயின் பட்சத்திலும் தேவனுடைய பட்சத்திலும் நின்று கொண்டு இஸ்ரவேலருடைய மூப்பர்களையும் பிதாக்களையும் குற்றம் சாட்டுவதை பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி சென்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது இஸ்ரவேலர் தங்களுக்காக விக்கிரகங்களை உண்டு பண்ணி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அன்றும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். ஆதலால் தேவன் அவர்களை வான சேனைக்கு ஆராதனை செய்ய ஒப்புக் கொடுத்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:25-27 வசனங்களிலே கூறப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இங்கு அப்போஸ்தலர் 7:43 வசனத்தில் பார்க்கிறோம். அன்று வனாந்திரத்திலே மோசேயினால் நடத்தப்பட்ட சபையானது மோசே கொடுத்த நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் வெளிப்படையாக கை கொண்டாலும் அவர்களுடைய இருதயங்களிலே அவர்கள் உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் இந்த வான சேனைகளுக்கே ஆராதனை செய்தார்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதுபோல ஆசாரியர்களும் மூப்பர்களும் சதுசேயர்களும் வெளிப்படையாக நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்கிறவர்களாக காணப்பட்டாலும் தங்களுடைய மனித முறைமைகளையும் தவறான சடங்காச்சாரங்களையும் அனுசரித்து வந்தார்கள். 44 வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து கிடைத்த விடுதலை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கும் விடுதலையை காட்டுகிறது. மோசே பெற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய வசனமாகிய வேத புத்தகத்தை எடுத்து காட்டுகிறது. வனாந்திரத்திலே மோசே அமைத்துக் கொடுத்த ஆசரிப்பு கூடாரமானது தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு காட்டுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உண்டாயிருந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தின் மூலமாக உடன்படிக்கையை ஏற்படுத்தின தேவன் இப்பொழுது அதை உடன்படிக்கை பெட்டி மூலமாக இஸ்ரவேலுக்கு நினைப்பூட்டுகிறார். 46-49 வசனங்களிலே ஸ்தேவான் மூலமாக தேவன் குறிப்பிட்டு காட்டுவது என்ன? சாலமோன் தேவனுக்கு கட்டின தேவாலயத்தில் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு தேவனுடைய பிரசன்னம் தங்கியிருந்தது. தேவனை தேவனாக புரிந்து கொள்ள முடியாத சதுசேயரும் இஸ்ரவேல் மூப்பரும் தாங்கள் அந்த ஆலயத்துக்கு அதிகாரிகள், தங்களுடைய விருப்பப்படியையும் அனுமதியின்படியையும் தான் ஆராதனை முறைமைகள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அப்போஸ்தலர் 4:19 வசனத்தில் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் மனுஷருக்கு செவி கொடுப்பது நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று பேதுரு கேட்டபோது அவர்களுக்கு தேவனுக்கு செவி கொடுப்பது நியாயமாகப்படவில்லை, தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். சதுசேயருடைய ஆலோசனை சங்க மூப்பருடைய அந்த தவறான எதிர்பார்ப்பை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவதை இங்கு நாம் பார்க்கிறோம். தேவன் வானாதி வானங்களை உண்டாக்கியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் ஒரு சிறிய ஆலயத்தில் தங்கியிருப்பாரோ? உண்மையில் தேவன் தங்க விரும்பும் ஸ்தலம் எது? தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்து தங்குகிறார். அதைத்தான் புதிய ஏற்பாட்டு சபை எடுத்துக் கூறுகிறது. ஸ்தேவானுடைய இந்த பிரசங்கத்தின் உச்சக்கட்டத்தை 51, 52, 53 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். ஆலோசனை சங்கத்தில் இதுபோன்ற வார்த்தைகளின் விளைவுகளை தேவன் அறியாதவர் அல்ல. ஆனால் இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்து கூறி திட்டவட்டமாக கண்டிப்பதை இங்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23 அதிகாரம் 29 வசனம் முதல் 35 வசனம் வரை உள்ள பகுதியில் இயேசு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புகிறீர்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். இத்தனை சரித்திர தெளிவுகளை எடுத்து கூறியும் அவர்களுடைய பிதாக்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்பதை உணர்த்தியும் அவர்களுக்கோ மனம் திரும்ப மனதில்லை. அவர்கள் ஸ்தேவானை கொலை செய்ய முற்படுகிறார்கள். 54 வசனம் முதல் 60 வசனங்களில் ஸ்தேவானை அவர்கள் கல்லெறிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இங்கு நம்முடைய கவனத்தை கவரும் இரண்டு காரியங்கள் உண்டு. 55-56 வசனங்களிலே ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைவதை பார்க்கிறோம். வானம் அவனுக்கு திறக்கப்படுகிறது. அவன் பரலோக காட்சியை காண்கிறான். தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலதுபாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறான். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யாத்ராகமம் 33-34 அதிகாரங்களிலே மோசே தேவனுடைய மகிமையை காண்பதை பார்க்கிறோம். இங்கு ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை காண்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வலதுபாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறான். மார்க்கு 16 அதிகாரம் 19 வசனத்தில் கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலதுபாரசத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய நாமத்துக்காக ஸ்தேவான் ரத்தம் சிந்த போகும் போது இயேசு எழுந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.